Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம்.
We have been considering Paul's letter to the Ephesians.
எபேசு சபைக்கு பவுல் எழுதின நிருபத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
We looked at chapters 1 to 3.
ஒன்று முதல் மூன்று அதிகாரங்களை நாம் தியானித்திருக்கிறோம்.
And we have seen how God has done something for us in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் எப்படி நமக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம்.
We saw that is the foundation for our Christian life, on which we are to build the Christian life.
நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இதுதான் அஸ்திவாரம் என்று பார்த்தோம். அதற்கு மேலாக தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கட்டியெழுப்ப வேண்டும்.
And that is the superstructure.
இது மேலே காணப்படக்கூடியதான அமைப்பு.
No, just like a building has got a foundation and superstructure.
ஒரு கட்டடத்திற்கு எப்படி அஸ்திவாரமும் மேலே காணப்படக்கூடிய கட்டடமும் காணப்படுகிறதோ.
So the superstructure that people see.
ஜனங்கள் பார்க்கிறதெல்லாம் மேலே இருக்கக்கூடிய கட்டடத்தை தான்.
The whole strength of that superstructure depends on the foundation.
அந்த முழு கட்டடத்திற்கும் உடைய வலிமையானது அஸ்திவாரத்திலே தான் அமைந்திருக்கிறது.
The things written in chapter 4, 5 and 6 is what people see in your life.
4, 5, 6 அதிகாரங்களில் எழுதப்பட்ட காரியங்களை தான் ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பார்கள்.
But that is dependent on whether you have understood what is in chapters 1, 2 and 3.
இது எதை பொறுத்திருக்கிறது என்று சொன்னால் 1, 2, 3 அதிகாரங்களை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா என்பதை பொறுத்திருக்கிறது.
So if you haven't understood that,
அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாத பட்சத்தில்,
then you cannot experience 4, 5 and 6.
4, 5, 6 அதிகாரங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது.
This is the mistake that so many Christians make.
அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு இதுதான்.
Because as I said earlier, man is a religious creature who always wants to do something for God.
மனிதன் ஒரு மத சம்பந்தமான சிருஷ்டியா இருக்கிறபடினால எப்பொழுதுமே தான் தான் தேவனுக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான்.
It's part of our pride.
இது நம்முடைய பெருமையின் ஒரு பகுதி.
We can't accept that God will do something for us.
தேவன் நமக்கென்று ஒன்றை செய்வார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறோம்.
And if we do want God to do something for us,
தேவன் நமக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால்,
it's usually some stupid thing like give us a bigger car or a bigger house.
பெரிய கார் தாருங்கள், பெரிய வீடு தாருங்கள் என்று புத்தியனமான காரியங்களை நாம் கேட்கிறோம்.
That is how foolish man is.
இப்படித்தான் மனிதன் புத்தியனமான இருக்கிறான்.
Foolish a lot of today's preachers are who are telling people that that's what God will give you.
இதைத்தான் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லக்கூடியதான புத்தியனமான பிரசங்கியார்கள் இன்றைக்கு பலர் காணப்படுகிறார்கள்.
That's not found anywhere in scripture.
இது வேதத்தில் எங்கேயுமே காணப்படவில்லை.
Ephesians 1, 2 and 3 doesn't tell us one word about material things.
எபேசியர் 1, 2, 3 அதிகாரங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் ஒன்றையாகிலும் கூறவில்லை.
Those things will all be taken care of if we get our spiritual matters right.
ஆவிக்குரிய காரியங்களை சரியாக நாம் பெற்றுவிட்டால் பல காரியங்கள் எல்லாம் பின்னால் கூட வரும்.
And when Paul prayed for the Ephesians in chapter 1 and chapter 3, he doesn't pray for a single material thing.
எபேசியருக்காக 1 அதிகாரம் 3 அதிகாரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கூட ஜெபிக்கவில்லை.
Because he knows that if the spiritual is taken care of, the material automatically fall into place.
ஆவிக்குரிய காரியங்களை சரியாக பொறுப்படுத்திக் கொண்டால் பூமிக்குரிய காரியங்கள் தானாக வந்து சேரும் என்பதை அறிந்திருக்கிறார்.
Because God is a good God.
ஏனென்றால் தேவன் நல்ல தேவன்.
So in chapter 4 verse 1 it says therefore in view of all that I've said in first 3 chapters
1 முதல் 3 அதிகாரங்களை சொன்னதினுடைய பின்னணியிலே ஆதலால் இன்று 4 அதிகாரம் 1 வசனத்தில்
ஆரம்பிக்கிறார் I urge you to walk in a manner worthy of this calling with which you have been called
நீங்கள் அழைக்கப்பட்ட இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்
If you got such a calling you must live worthy of it
இப்படிப்பட்ட அழைப்பு உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அதற்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்
What is the first thing that should be seen in your life
உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய முதலாவது காரணம் என்ன காரியம் என்ன இரண்டாம் வசனம் மனத்தாழ்மை
And then gentleness.
Sandham.
It's very interesting that Jesus said, Learn from me for I am gentle and humble in heart.
Naan sandhamum manathaazhmaiyum irukkiren ennidathile kattrukollungal endru Yesu sonnare.
That's the first thing that we need to learn from Jesus.
Yesu nadathirundhu naam indha mudhal kaaryangalai idaithaan kattrukolla vendum.
Not how to preach or how to pray or any other thing.
Eppadi prasangikka vendum eppadi jabikka vendum engra matra kaaryangal alla.
Not how to do miracles.
Eppadi arpadangalai seivathu endrum alla.
But humility and gentleness.
Thaazhmaiyum sandhamum.
And when we have humility and gentleness
namakku thaazhmaiyum saandhamum irukkum bodhu
it's very easy to be patient with people
jannodu kuda porumaiya irupadhu migum elidha irukkum
that's the next thing
adhaan adutha kaari
these are some of the most important characteristics and virtues a christian must have
ovvoru kristavanukkum irukkakoodiyadana nalla gunaadhisyangal ivigal
what is that
enna
humility
thaazhmai
gentleness
saandham
patience
porumai
and love
anbu
those are the four things mentioned here
inge indha naangu kaaryangal kurippidapattirukkirathu
humility
thaazhmai
gentleness
saandham
patience
porumai
and love
அன்பு
So if you have understood the first 3 chapters
ஆகவே முதல் 3 அதிகாரங்களை நீங்கள் விளங்கிக் கொண்டால்
here's what you should do
இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்
சொல்லப்பட்டிருக்கிறது don't run out and evangelize the world first
முதலாவதாக போய் சுவிசேஷ பணியை செய்ய வேண்டாம்
a lot of people say that's what you got to do first
அநேகர் இதைத்தான் முதலாவது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள்
do it
செய்யுங்கள்
do it every day
ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள்
but this is fundamental
ஆனால் இதுதான் அடிப்படை
with humility
தாழ்மை
gentleness
சாந்தம்
patience
பொறுமை
and love
அன்பு
pursue that
இதை தேடுங்கள்
walk worthy of that
இதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள்
God works in cooperation with man
தேவன் மனிதனோடு கூட இணைந்து கிரியை செய்கிறார்
He won't make us like that if we don't want to be like that
நாம் அப்படி வாழ விரும்பவில்லை என்று சொன்னால் அவர் அப்படி நம்மை மாற்ற மாட்டார்
If you cooperate with him he'll make you like that
நீங்கள் அவரோடு கூட இசைந்து செயல்பட்டால் உங்களை அப்படியாக மாற்றுவார்
And he says another thing.
இன்னொரு காரியத்தை சொல்கிறார்.
Do your best to preserve the unity of the spirit in the bond of peace.
சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள்.
Later on,
அதற்கு பிறகு,
he speaks about growing up into the fullness of Christ.
கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான உள்ள வளர்ச்சியை குறித்து பேசுகிறார்.
In verse 13,
13ஆம் வசனம்.
Until one day we reach the unity of the faith.
ஒரு நாளிலே அந்த விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிலே நாம் வளருவோம்.
So unity of the faith is a long way off.
அது விசுவாசத்தின் ஒருமைப்பாடு என்பது அது நீண்ட பிரயாணம்.
We don't agree with each other on everything.
எல்லா காரியங்களிலுமே நாம் மற்றவர்களோடு ஒத்துப்போவதில்லை.
You will never come to a place where everybody agrees together on everything, even in one church.
ஒரே சபை சேர்ந்துள்ள இருந்தாலும் கூட எல்லாருமே எல்லா காரியத்திலும் ஒப்புக்கொள்கிறதில்லை.
Even husband and wife may not agree on everything.
ஒரு கணவனும் மனைவியும் கூட எல்லா காரியங்களிலும் ஒன்றாய் போவதில்லை.
But
ஆனால்
they can still preserve the unity of the spirit between them.
ஆனாலும் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முடியும்.
So until we come to the unity of the faith, let's preserve the unity of the spirit.
ஆகவே விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக ஆவியின் ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்வோம் சமாதானத்திலே.
Because
ஏனென்றால்
there is one body.
ஒரே ஒரு சரீரம் இருக்கு.
Christ doesn't have two bodies.
கிறிஸ்துவுக்கு இரண்டு சரீரம் இல்லை.
So that person who may not be in your denomination, if he's in Christ's body, he's part of you.
உங்களுடைய சபையை சார்ந்தவரா இல்லாமல் இருக்கலாம், வேறு ஒரு சபையை சார்ந்தவரா இருந்தாலும், அவர் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உங்களுடைய சரீரத்தில் அவரும் ஒரு பகுதியா இருக்கிறார்.
You may not be working together with him.
அவரோடு கூட சேர்ந்து நீங்க ஊழியம் செய்யாமல் இருக்கலாம்.
Value him.
ஆனாலும் அவரை மதிக்க
கற்றுக்கொள்ளுங்க. See, the hand doesn't work with my kidneys.
என்னுடைய கரமானது என்னுடைய சிறுநகரத்தோடு கூட சேர்ந்து வேலை
செய்கிறது.
ஆனாலும் இந்த இரண்டுமே ஒன்றை ஒன்று மதிக்கிறது.
So we are one body.
ஆவே நாம் ஒரே சரீரமாக
இருக்கிறோம். There's only one Holy Spirit.
ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான் உண்டு.
And there's only one hope we have that Christ will come again, we'll be like him.
கிறிஸ்து மீண்டும் திரும்பி வருவார், நாம் அவரை போல மாறுவோம் என்கிற ஒரே நம்பிக்கை.
One Lord, one faith, one baptism.
ஒரு ஆண்டவர், ஒரு விசுவாசம், ஒரு ஞானஸ்நானம்.
One Father.
ஒரு பிதா.
But to each of us is given a different measure of Christ's gift.
ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் வரமானது வித்தியாசமான நிலையிலே
கொடுக்கப்பட்டது.
இரண்டாம் வசனத்திலே கனியாகிய குணாதிசயத்தை குறித்து
பேசுகிறார்.
அதற்கு பிறகு அவர் வரங்களை குறித்து
பேசுகிறார்.
எது மிக முக்கியமான காரியம், வரமா கனிகளா?
Which did Jesus have?
இயேசுக்கு எது இருந்தது?
He had both.
இயேசுக்கு இரண்டுமே இருந்தது.
So we don't need to find out which is more important. We must have both.
ஆகவே நாம் எது முக்கியம் என்று கண்டுபிடிக்க தேவையில்லை, நமக்கு இரண்டுமே தேவை.
We need to have the fruit of the spirit, we need to have the gifts of the spirit.
நமக்கு ஆவியின் கனிகளும் தேவை, நமக்கு ஆவியின் வரங்களும் தேவை.
Now here he is not talking about the gifts that God has given individuals.
இங்கே அவர் தனித்தனி மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த வரங்களை குறித்து பேசவில்லை.
That is in 1 Corinthians 12.
அது 1 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரத்தில்
இருக்கு. But here
இங்கே
he is speaking about the gifts he has given to the church.
சபைக்கு அவர் கொடுத்திருக்கிற வரங்களை குறித்து பேசுகிறார்.
What are those?
அவைகள் என்னென்ன?
Apostles,
apostles,
prophets, verse 11.
அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர்.
These are 5 gifts.
இந்த 5 வரங்களை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார்.
God has given these gifts to the church so that the church can be built up.
சபையானது பக்தியுக்தி அடைய முடியாய், கட்டப்பட முடியாய், இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார்.
Apostles are those who plant churches.
அப்போஸ்தலர்கள் யார் என்றால் சபையை ஸ்தாபிப்பவர்கள்.
And who are elders to the elders of those churches.
அந்த சபையின் மூப்பர்களுக்கு மூப்பராய் இருக்கிறவர்.
They appoint elders.
அவர் மூப்பர்களை நியமிக்கிறார்கள்.
They solve the problems in churches.
சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள்.
Then there are prophets.
அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள்.
Prophets are ones who speak God's word faithfully, exposing sin.
தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பேசி பாவத்தை வெளியரங்கமாக்குகிறார்கள்.
And who speak with authority.
அதிகாரத்தோடு கூட பேசுவார்கள்.
Exposing sin and showing how the solution to that is.
பாவத்தை வெளிப்படுத்தி அதனுடைய தீர்வு என்ன என்பதை காண்பிக்கிறவர்கள்.
Evangelists are those who go out and bring others to Christ.
சுவிசேஷகர் என்பவர்கள் வெளியே சென்று கிறிஸ்துவுக்கு மக்களை கொண்டு வருகிறவர்கள்.
Shepherds or pastors.
மேய்ப்பர்கள்.
Are those who look after the sheep and take care of them in the local church.
தங்களுடைய ஸ்தல சபையில் ஆடுகளை பராமரிக்கிறவர்கள்.
And teachers are those who teach God's word.
போதகர்கள் என்பவர்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள்.
So there are very few people with these gifts.
ஆகவே இந்த வரங்களை உடைய மக்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள்.
Maybe 2-3% of believers will have these, one of these gifts.
விசுவாசிகளிலே 2-3% இந்த வரங்களிலே ஒன்றை பெற்றிருப்பார்கள்.
But the gifts mentioned in 1 Corinthians 12, many more people will have.
ஆனால் 1 கொரிந்தியர் சொல்லப்பட்டதான வரமானது இன்னும் அநேக ஜனங்களுக்கு இருக்கலாம்.
But we don't need thousands of apostles in a small place.
ஒரு சிறு இடத்தில் ஆயிரக்கணக்கான அப்போஸ்தலர் தேவையில்லை.
So God has given few people the gift of apostle, prophet, evangelist, shepherd, teacher.
அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்கிற வரங்களை ஒரு சிலருக்கு தான் தேவன்
கொடுத்திருக்கிறார். You don't have that gift does not mean you are useless.
உங்களுக்கு இந்த வரம் இல்லை என்று சொன்ன உடனே உங்களுக்கு நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்று பொருள் அல்ல.
Fruit everybody must have.
எல்லாருக்கும் கனி இருக்க வேண்டும்.
Gift Some people have a prominent, these are prominent gifts mentioned here.
இங்க இவைகளெல்லாம் முக்கியமான வரங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Now just like in the body there are certain prominent members.
எப்படி நம்முடைய சரீரத்திலே சில முக்கியமான உறுப்புகள் இருக்கிறதோ, கைகள்,
tongue,
நாவு,
ear,
காது,
eyes,
கண்கள்,
these are prominent members.
இவைகளெல்லாம் முக்கியமான உறுப்புகள்.
But there are other members inside the body which are very important.
அதே சமயத்திலே முக்கியமான உறுப்புகள் உள்ளேயும் கூட மறைந்திருக்கிறது.
The stomach.
வயிறு.
Nobody sees it.
யாருமே அதை பார்ப்பதில்லை.
Isn't it important?
அது முக்கியமான உறுப்பு அல்லவா?
You can be a member like that. Not visible on the outside.
வெளியே தெரியாத ஒரு உறுப்பாகவும் நீங்கள் இருக்க முடியும்.
Hidden member of the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே மறைந்திருக்கிற ஒரு அவயவம்.
You have a very important function.
உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது.
And further,
மீண்டும் ஐ பார்க்கும்.
He goes on to say the purpose of these gifts.
இந்த வரங்களுடைய நோக்கம் என்னவென்றால்
is to build up the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கட்டப்பட வேண்டும்.
Until we all become like Jesus.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவைப் போல மாறும் வரை.
So these people are not supposed to have independent ministries.
ஆகவே இந்த மக்கள் எல்லாரும் தனித்தனியாக சுயாதீனமான ஊழியத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல.
The whole purpose is to build up the church.
முழு நோக்கமே சபையை கட்டி எழுப்பும்படியாக.
Not to make money or to build their own kingdom.
பணத்தை சம்பாதிப்பதற்கோ தங்கள் சொந்த ராஜ்யங்களை ஸ்தாபிப்பதற்கோ அல்ல.
We're not to be tossed here and there.
நாம் இங்கேயும் அங்கேயும் அலசடிப்படக்கூடியவர்கள் அல்ல.
No, we are to grow up, it says, unto the head, even Christ.
கிறிஸ்துவின் அந்த தலையாய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்வதற்கு.
There's a lot of deception in the world today.
இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான வஞ்சனைகள் காணப்படுகின்றன.
Winds of doctrine.
எவ்வளவு விதமான உபதேசங்களினால் அலசடி.
Here it says, in the midst of that, don't allow these doctrines to toss you about.
இந்த விதமான அந்நிய உபதேசங்களினாலே நீங்கள் அலைகளைப் போல அடிபடுவதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
Concentrate on those doctrines, verse 15, which will help you to grow up into Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கு உங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய உபதேசங்களிலே நீங்கள் நிலைத்திருங்கள்.
Because it is from this head that the whole body joins grows up.
இந்த தலையிலிருந்து தான் முழு சரீரமும் வளர்ச்சியை பெறுகிறது.
In the body,
அந்த சரீரத்தில்
there are certain parts called joints in verse 16.
16 ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல சில கணுக்கள் என்று பார்க்கிறோம்.
Like the elbows, a joint.
இங்கே கையிலே உள்ளதான அந்த மூட்டு.
Or in the wrist is another joint.
அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு.
And in the knees is another joint.
முழங்கால் என்பது அது இன்னொரு இணைப்பு.
So, all these joints are flexible.
இந்த எல்லா இணைப்புகளுமே விடுதலையாக அசையக்கூடியவளாய் இருக்கிறது.
It's because there is an elbow that the lower arm and upper arm can work together.
இந்த முழங்கை இருக்கிறபடினாலே தான் இந்த கையின் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் நம்ம அசைக்க முடிகிறது.
Because there's a joint at this wrist, that's why this arm can work with the hand.
இந்த கணுக்கை என்ற இருக்கிறபடினாலே தான் நம்முடைய கையானது இப்படி வேலை செய்ய முடிகிறது.
So joints are very important.
ஆகவே இந்த இணைப்புகள் மிக முக்கியமானவை.
You know, some people have stiff joints.
சில பேருக்கு இந்த இணைப்புகளானது அது பிடித்துக் கொள்ளும்.
ஆர்த்ரைட்டிஸ்,
அர்த்ரைட்டிஸ் என்ற வியாதி வந்து,
ரூமட்டிசம்
அல்லது இந்த எலும்பு சம்பந்தமான வியாதி.
இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தேம் டு பெண்ட் தேர் ஜாயின்ஸ்.
அவர்களுக்கு இந்த கையை மடக்குவது என்பது மிகவும் வலியாக இருக்கும்.
So joints are very important in the body of Christ.
ஆகவே கிறிஸ்துவின் சரீரத்தில் இவ்விதமான இணைப்புகள் மிக முக்கியமானவை.
You have two strong brothers, but if they can't fellowship with each other,
இரண்டு உறுதியான சகோதரர்கள் இருக்கிறார்கள், இருவரும் சேர்ந்து ஒன்றாக ஐக்கியத்தில் வேலை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஏதோ தவறு இருக்கிறது.
Great tragedy today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பரிதாபமான காரியம்
இதுதான். Now, if you can't work together with somebody in another group, that's okay.
வேறு ஒரு குழுவில் இருக்க ஒருவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யவில்லை என்று சொன்னால் அது பரவாயில்லை.
Love him.
அவங்களை நேசியுங்கள்.
But in your own church, if you can't work together with people who are working together with you,
ஆனால் உங்களுடைய சொந்த சபையில் உங்களோடு கூட சேர்ந்து பணி செய்வதோடு கூட சேர்ந்து உங்களால் பணி செய்ய முடியவில்லை என்றால்,
something is wrong in the joint.
அந்த இணைப்பில் ஏதோ கோளாறு இருக்கிறது.
And the joint supplies something which makes the church to grow.
இந்த இணைப்பானது சபை வளர்வதற்கு ஒன்றை கொடுக்கிறது.
In your own local church, seek to make sure the joints between you and other brothers are in good condition.
ஆகவே உங்களுடைய ஸ்தல சபையிலே உங்களுக்கு மற்ற சகோதரருக்கும் இருக்கக்கூடிய இணைப்பானது நல்ல நிலையில இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக்
கொள்ளுங்கள். He goes on to say,
மீண்டும் அவர் சொல்கிறார்,
he says, you don't walk like you did in the past.
நீங்கள் கடந்த முற்காலத்தில் நடந்தது போல நடக்காமல்.
Because those heathen people, their mind is darkened, verse 18.
18 வசனத்திலே அந்த புறஜாதிகள் அவருடைய புத்தியிலே அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள்.
They don't know anything about God.
அவர்கள் தேவனை பற்றி ஒன்றும் அறியாது இருக்கிறார்கள்.
You got to lay that all aside now, verse 22.
22 வசனத்திலே இந்த முந்தின நடக்கை எல்லாம் நீங்கள் கலைந்து போட வேண்டும்.
And you must allow the Holy Spirit to renew your mind, verse 23.
23 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியை புதிதாக்க அனுமதிக்க வேண்டும்.
That means your mind must think like God thinks now.
உங்களுடைய மனதானது இப்பொழுது தேவன் சிந்திக்கிற பிரகாரமாக சிந்திக்க வேண்டும்.
Spirit comes to do that.
பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய முடிய உள்ளே வருகிறார்.
And put on the new man,
புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்,
which is created in righteousness and holiness.
நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
This is the superstructure.
இதுதான் மேலே காணப்படுகிற
கட்டடம். Based on all that God has done for us in chapters 1 to 3.
1 2 3 அதிகாரங்களிலே தேவன் நமக்கு செய்த காரியங்களை அடிப்படையாக கொண்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
How should we live?
எப்படி நாம் வாழ வேண்டும்?
We must seek for the power of the Holy Spirit to live this life.
இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாட வேண்டும்.
Lay aside all telling lies, verse 25.
பொய் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நீங்கள் களைந்து போட வேண்டும். 25வது வசனம்.
Truth each one of you with your neighbor.
அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன்.
And if you get angry,
கோபம் கொண்டால்,
make sure verse 26 that it is not sinful anger.
அது பாவமுடைய பாவத்தோடு கூடிய கோபமாய் இருக்க கூடாது என்று நிச்சயித்துக் கொள்ளுங்கள்.
If you do sin,
நீங்கள் பாவம் செய்தால்,
before the sun sets, that means before you go to bed, settle the matter.
நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக அல்லது சூரியன் அஸ்திமிப்பதற்கு முன்பதாக காரியங்களை சரி செய்யுங்கள்.
Otherwise you will give the devil an opportunity in your life.
இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு ஒரு இடத்தை கொடுத்து விடுவீர்கள்.
If you let the you go to bed at night with anger in your heart,
உங்க உள்ளத்தில் கோபத்தோடு கூட படுக்கைக்கு சென்றால்,
the devil's got a chance.
பிசாசுக்கு ஒரு தருணம் கிடைத்து விட்டது.
You know, dentist say before you go to bed you should brush your teeth.
பல் டாக்டர் என்ன சொல்கிறார், நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக உங்களுடைய பல் துலக்க
வேண்டும் என்று சொல்கிறார்.
என்னால் உங்களுடைய பட்டலில் அங்குமிங்குமா இருக்கக்கூடிய உணவு பொருட்கள்,
and if you lie like that with 8 hours at bed, those particles, germ, bacteria gets in and they can destroy your teeth.
நீங்கள் 8 மணி நேரம் அப்படியே படுத்து தூங்கி விட்டால் அந்த உணவு பொருட்களிலே பாக்டீரியாங்கிறதான கிருமியானது அது அதிகரிக்க ஆரம்பித்துவிடும்.
You must clean out all the food particles.
ஆகவே தான் இங்கே ஒட்டி கொண்டிருக்கிற உணவு பொருட்கள் எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும்.
Much more important,
அதை காட்டிலும் முக்கியம்
என்னவென்றால்,
உள்ளத்தில் கோபம் இல்லாமல் நீங்கள் படுக்கைக்கு
செல்லுங்கள்.
இல்லாவிட்டால் அந்த முழு இரவு கடந்து செல்வதற்கு முன்பதாக அந்த கோபம் உங்களை கெடுத்துவிடும்.
And what about people who had bad habits in the past?
கடந்த காலங்களிலே கெட்ட பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிற மக்கள்
மக்களை
குறித்து என்ன?
Is it enough to just get rid of those bad habits?
அந்த பழைய பழக்கங்களை விட்டுவிட்டால் போதுமா?
No.
இல்லை.
You've got to do something positive.
நீங்கள் நேர்மறையான ஒரு சில காரியங்களை
செய்ய வேண்டும்.
உதாரணமாக,
maybe in your past life you stole, verse 28.
28வது வசனத்திலே கடந்த காலத்தில் நீங்கள் திருடர்களாக இருந்தால்,
stop stealing.
இப்பொழுது திருடுவதை நிறுத்திவிடு.
Start working hard.
கடினமாய் உழைக்க ஆரம்பியுங்கள்.
And now,
இப்பொழுது
give your money to somebody who has need, verse 28.
28வது வசனத்திலே தேவிலே உள்ள ஒருவனுக்கு உங்கள் பணத்தை கொடுங்கள்.
Imagine a man who is stealing is now started helping others.
கற்பனை செய்து பாருங்கள், திருடி கொண்டிருந்தவன் இப்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான்.
That is Christianity.
இதுதான் கிறிஸ்தவம்.
Not just that he stopped stealing.
திருடுவதை நிறுத்துவது மட்டுமல்ல,
but he's gone beyond that and started helping others.
அதே காட்டிலும் அதிகமாக போய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார்.
When that happens you really know salvation has come.
இது நடக்கும்போது உண்மையாலுமே இரட்சிப்பு வந்துவிட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
And the other area this Bible speaks a lot about is our speech.
வேதம் அதிகமாக பேசக்கூடிய இன்னொரு பகுதி என்னவென்றால் நம்முடைய பேச்சு.
He says be careful with the type of words that come out of your mouth.
உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
Be careful, don't just speak everything that comes into your mind.
உங்கள் மனதில் வரக்கூடிய எல்லா காரியங்களும் பேசிவிட வேண்டாம், ஜாக்கிரதையாயிருங்கள்.
Whatever is good for edification according to the need of the moment.
அந்த நேரத்திலே தேவைப்படுகிறது பிரயோஜனம் உண்டாகும்படியான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும்.
So at each particular time you say now what will be a useful thing to talk about now or say now.
ஆகவே ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலேயும் இப்பொழுது என்ன வார்த்தைகளை பேசினால் பிரயோஜனமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள்.
That it may give grace to those who hear it.
அப்படி கேட்கிறவர்களுக்கு அது கிருபையை உண்டு பண்ணும்.
So that's the purpose.
இதுதான் அந்த நோக்கம்.
That when we speak, people must get grace through our speech.
நாம் பேசும்பொழுது நம்முடைய பேச்சின் மூலமாக மக்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும்.
You know, in Colossians it's used like this.
கொலோசேயரில் இப்படி ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
Similar words.
இதே போல ஒரு வார்த்தை.
It says in Colossians 4.
கொலோசேயர் 4வது அதிகாரம்.
Let your speech always be with grace, seasoned as it were with salt.
உங்களுடைய வார்த்தைகளானது எப்பொழுதும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருப்பதாக, கிருபை பொருந்தினதாக இருப்பதாக.
It's like food is tasteless if it doesn't have any salt in it.
ஆகாரத்தை உப்பு இல்லை என்று சொன்னால் அது ருசி இல்லாமல் போய்விடுகிறது.
In the same way,
அதே போலதான்,
if your speech doesn't have grace in it, it's a tasteless speech.
உங்களுடைய வசனத்திலே கிருபை இல்லை என்று சொன்னால் அது ருசி இல்லாத பேச்சாக இருக்கிறது.
So here it speaks about working towards a place where our speech is got grace in it.
ஆகவே நம்முடைய வசனம் அல்லது வார்த்தைகளிலே கிருபை இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது.
I don't think many Christians are working towards this.
அநேக கிறிஸ்தவர்கள் இதற்காக பிரயாசப்படுவதில்லை.
Think if you work and work and work and work to the place where you have grace.
நீங்கள் கிருபை உங்கள் வார்த்தையிலே கிருபை வரும் அளவுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு வருவீர்கள் என்று சொன்னால்,
and don't grieve the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள்.
So in the context it means that we can grieve the Holy Spirit by the way we talk.
நாம் பேசுகிற விதத்தின் மூலமாக நாம் பரிசுத்த ஆவியினர் துக்கப்படுத்த முடியும் என்று நாம் இந்த பின்னணியிலிருந்து அறிந்து கொள்கிறோம்.
Speech is a very very important area.
நம்முடைய பேச்சு என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது.
We can grieve the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும்.
Not make him angry.
அவரை கோபப்படுத்த என்று அல்ல,
but make him sad.
அவரை துக்கப்படுத்த முடியும்.
You know, David prayed in Psalm 139.
139வது சங்கீதத்தில் தாவீது ஜெபிக்கிறான். கடைசி வசனம்.
In the Living Bible it says, Lord, Show me anything in my life that's making you sad.
ஆண்டவரே என்னை துக்கப்படுத்துகிற வழிகள் ஏதாவது இடத்தில் உண்டானால் அதை எனக்கு காண்பியும்.
So that's what it's saying here.
இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Don't make the Holy Spirit sad.
பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம்.
And then he says,
பிறகு சொல்கிறார்,
there are certain things that must be put away from your life completely.
உங்களுடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாய் நீக்கக்கூடிய காரியங்கள் ஒரு சில உண்டு.
All bitterness,
எல்லா விதமான கசப்பு,
all wrath,
எல்லா கோபம்,
all anger,
எல்லா மூர்க்கம்,
all clamor,
எல்லா கூக்குரல்,
all slander,
எல்லா தூஷணம்,
must be put away from you.
எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கடவது.
Now I don't know how many Christians have taken that word seriously.
எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையை சீரிய முறையில் எடுத்திருக்கிறார்கள்
என்று தெரியவில்லை. That means there must not be an atom of bitterness in your heart against anybody today.
இன்றைக்கு யார் மீதும் உங்களுக்கு அணுவளவாகிலும் கசப்பு இருக்கக்கூடாது.
Maybe there are evil people concerning whom you must be careful.
சில தீமையான மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க
வேண்டும். Don't have any bitterness against them.
ஆனால் அவர்களுக்கு மீது உங்களுக்கு கசப்பு இருக்கக்கூடாது.
Don't have any anger towards a single human being.
எந்த ஒரு தனி மனிதன் மீதும் கூட நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது.
Whatever they may have done to you.
அவர்கள் உங்களுக்கு என்னவெல்லாம்
வாழ்க்கையிலிருந்து
எல்லா கோபமும் நீக்கப்பட்டு விட்டால் எவ்வளவு கோபம் ஒன்றுமே இல்லை.
Why is there so much anger left in you then?
ஆனாலும் ஏன் இவ்வளவு கோபம் உங்கள் வாழ்க்கையில் மீதியா இருக்கிறது?
Because you haven't taken this word seriously.
நீங்கள் இந்த வார்த்தையை சீரிய முறையில் எடுக்கவில்லை.
Along with all malice, put it all away.
எல்லா துர்க்குணத்தோடும் கூட நீங்கள் அதை நீக்கி போடுங்கள்.
If Christians were just to take this one verse seriously,
இந்த ஒரு வசனத்தை கிறிஸ்தவர்கள் சீரிய முறையில் எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால்,
what a difference is going to make in the world.
இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வித்தியாசம் காணப்படும் என்று தெரியுமா? சபையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்?
These are serious things.
இவையெல்லாம் சீரிய காரியங்கள்.
You know, when you read a word like the 28, put away all stealing.
திருடுகிற காரியத்தெல்லாம் நீக்கிவிடுங்கள் என்று 28 வசனத்தில் வாசிக்கிறது போல வாசித்தால்,
you believe you should stop stealing completely?
முழுமையாக திருட்டை நிறுத்திவிட வேண்டும் என்று
எண்ணுகிறீர்களா? You were a pickpocket in your unconverted days.
மனந்திரும்பாத நாட்களிலே நீங்கள் பிக்பாக்கெட் காரராக இருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
You used to pick at least 10 pockets a day.
ஒரு நாளிலே 10 பாக்கெட்டை திருடுவீர்கள்.
Now you are converted.
இப்போது நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்கள்.
What advice do you give him?
இப்போது என்ன ஆலோசனை அவர்கள் சொல்வீர்கள்?
Please reduce it to 5 pickpockets a day.
இப்போது நீங்கள் 5 பிக்பாக்கெட்டாக குறைத்து விடுங்கள் என்று சொல்லலாமா?
After about a month you can reduce it to 3 pickpockets a day.
இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து 3 பிக்பாக்கெட்டுகளாக குறைத்து விடுங்கள்.
No.
இல்லை.
You tell him stop completely today.
இன்றைக்கே முழுதுமாய் பிக்பாக்கெட் அடிப்பதை நிறுத்திவிடு.
Now the same thing with anger and bitterness.
அதே போலத்தான் கசப்பும் கோபமும்.
Do I have to just reduce it or get rid of it completely?
இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதா அல்லது முழுமையாக நீக்கிப்படுவதா?
Unedifying words.
பக்தி விருத்தி அளிக்காத வார்த்தைகள்.
We must aim for zero defect.
நாம் எப்பொழுதுமே பூஜ்ய குறைக்கு தான் நம் லக்காய் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Some factories where they make cars, where they have a board saying, let's have zero defect in our cars.
சில தொழிற்சாலைகளிலே கார்களை அவர்கள் உண்டாக்குகிறார்கள், அங்கே ஜீரோ டிஃபெக்ட், அதாவது பூஜ்ய குறைபாடு என்று அவர்கள் எழுதுகிறார்கள்.
Imagine if we have tried to have zero defect in our life.
நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட பூஜ்ய குறைபாடு இருக்கும் என்று சொன்னால்,
no anger,
கோபம் இல்லை,
no bitterness,
கசப்பு இல்லை,
edifying words,
பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள்,
no evil speaking of others,
யாரை குறித்தும் தீமையாய் பேசுவது இல்லை,
how happy your life will be,
உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா,
how much you can make your life a blessing to other people,
உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற்ற முடியும்.
And he goes on to say in verse 32,
32 வசனத்தில் சொல்கிறார்,
be kind to one another,
ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாயிருங்கள்,
forgiving,
மன்னிக்கிறவர்களாய்,
as God in Christ forgave you,
தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தது போல.
Forgiveness is a very important part of the Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி.
And the example is how God forgave you, forgive others.
மாதிரி யார் தேவன் உங்களை எப்படி மன்னித்தாரோ அதுபோல நீங்கள் மற்றவர்களை
மன்னிங்க. God doesn't hold anything against you when he forgives you.
தேவன் உங்களை மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக தன்னுடைய மனதில் எதையும் வைப்பதில்லை.
He says, I will not even remember what you did.
நீ என்ன செய்தாய் அதை நான் நினையாமல் இருப்பேன் என்று
சொல்கிறார். Here it says,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
as just as God forgave you, you forgive the others.
தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள்.
That means when I forgive somebody,
நான் ஒருவரை மன்னிக்கும் பொழுது,
I say, okay brother, I am not going to remember what you did.
சரி சகோதரனே, நீங்கள் செய்ததை நான் ஒரு காலம் நினைவுபடுத்த மாட்டேன், அது போய்விட்டது.
It's gone. In my mind, I don't want to keep it in my mind anymore.
இனிமேலும் என்னுடைய மனதில் அதை நான் வைக்க விரும்பவில்லை.
Just as God forgave me,
தேவன் என்னை மன்னித்தது போலவே
I want to forgive you.
நான் உங்களை மன்னிக்க விரும்புகிறேன்.
So it's a wonderful thing when we try to build the superstructure.
ஆகவே இந்த மேல் காணப்படுகிற ஒரு அமைப்பை கட்டுவது என்பது அருமையான ஒரு அனுபவம்.
Like I said, you can't build it if you don't have this original foundation.
நான் சொன்னது போல உங்களுக்கு அஸ்திவாரம் இல்லை என்றால் நீங்கள் கட்டி எழுப்ப முடியாது.
You won't be able to forgive others unless you realize how much God has forgiven you.
தேவன் எந்த அளவுக்கு உங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை உணராத பட்சத்தில் மற்றவர்களை நீங்கள் மன்னிக்க முடியாது.
How precious you are to God.
நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு விலையுயர்ந்தவர்கள்.
How God values you tremendously.
எப்படி தேவன் அபரிமிதமாக உங்களை மதிக்கிறார்.
It's the understanding of this that makes us so large-hearted to forgive other people.
இவ்விதமான ஒரு விளக்கம் தான் மக்கள் மீது நாம் பரந்த இருதயமுடையவர்களை மன்னிக்க வைக்கிறது.
There's one thing that the devil's trying to hide from God's people.
தேவனுடைய ஜனங்களிலிருந்து ஒரு காரியத்தை பிசாசு மறைக்க விரும்பினால்
awareness of how precious they are to God.
அவர்கள் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு விலையுயர்ந்தவர்கள் என்பதை தான் மறைக்க விரும்புகிறான்.
I hope you have understood something of that.
நீங்கள் இதிலே கொஞ்சமாவது விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
God bless you.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
திரும்பவுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே சந்தோஷப்படுகிறோம்.
We've been studying through the word of God and we've reached Ephesians chapter 5 now.
தேவனுடைய வார்த்தையை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எபேசியர் 5 ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
I mentioned at the beginning of the study that the phrase in Christ is something that comes right through Ephesians.
ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் என்கிறதான இந்த வாசகமானது பல இடங்களிலே இந்த எபேசியர் புத்தகத்தில் வருகிறது.
God has placed us in Christ.
தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார்.
Therefore everything that is Christ can be ours if we have faith.
நமக்கு விசுவாசம் இருக்குமேயானால் கிறிஸ்துவுக்குரிய யாவையும் நமக்கு சொந்தமாக முடியும்.
If we draw in faith from his resources we can be overcomers in all situations.
அவருடைய அந்த ஐஸ்வரிய சம்பத்திலிருந்து நாம் விசுவாசத்தினாலே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லாம் நம்முடையதாய் மாறும்.
And the word spiritual comes very often.
ஆவிக்குரிய என்கிறதன வார்த்தையும் அடிக்கடி வருகிறது.
We are blessed with spiritual blessings it says in Ephesians 1:3.
எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே உன்னதத்துள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
Children of Israel were blessed with earthly blessings.
இஸ்ரவேல் ஜனங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்.
We are blessed with heavenly blessings.
நாமோ உன்னதங்களிலே இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
That's the main difference between the old covenant and the new covenant.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இதுதான் பிரதானமான வித்தியாசம்.
It doesn't mean that God doesn't provide our earthly needs.
நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை தேவன் சந்திக்க மாட்டார் என்ற பொருள் அல்ல.
But the spiritual is primary.
ஆனால் பிரதானமான காரியம் ஆவிக்குரிய காரியம்.
Now here it says we considered in Ephesians 4:32 that we must forgive others as God has forgiven us in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று 4 அதிகாரம் 32 வசனத்தில்
நாம் பார்த்தோம். Again we see that expression in Christ.
கிறிஸ்துவுக்குள் என்கிற பதத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
God has placed us in Christ.
தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார்.
Forgive one another.
நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்போம்.
And then it says
பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது.
Therefore since God has forgiven you
தேவன் உங்களை மன்னித்தபடியினாலே
be imitators of God
நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள்.
That means treat others the way God has treated you
தேவன் எப்படி உங்களை நடத்தினாரோ அதே போல நீங்களும் மற்றவர்களை நடத்துங்கள் என்று அர்த்தம்.
God being good to you
தேவன் உங்களுக்கு நன்மை உள்ளவராய்
இருக்கிறார்.
நீங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வீர்களாய்.
God overlooked your past failures
உங்களுடைய கடந்த கால தோல்விகளை தேவன் காணாமல் விட்டுவிட்டார்.
Overlook the past failures of others
மற்றவருடைய தோல்விகளையும் காணாமல் விட்டுவிடுங்கள்.
Has God hidden your past failures
உங்களுடைய கடந்த கால தோல்விகளை தேவன் மறைத்து இருக்கிறாரா?
Hide the failures of others
மற்றவருடைய தோல்விகளை நீங்கள் மறைத்து விடுங்கள்.
Don't expose it to anybody
அதை வேறு யாரிடத்திலேயும் சொல்லி தெரிய வேண்டாம்.
It's a wonderful thing this expression be imitators of God.
ஆகவே தேவனை பின்பற்றுவர்களாய் மாறுங்கள் என்கிறது அருமையான ஒரு பதமாக இருக்கிறது.
Basically means treat others the way God has treated you.
அடிப்படையாக தேவன் உங்களை எப்படி நடத்தினாரோ அதே போல நீங்கள் மற்றவர்களையும் நடத்துங்கள் என்பதுதான் இதனுடைய பொருள்.
And again the example of Christ just as Christ gave himself up for us an offering and a sacrifice to God you also walk in love in the same way.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்தது போல ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
You know that in the New Testament we have an example.
புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறார்.
In the Old Covenant they had no example.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கு ஒரு மாதிரி இல்லை.
Nobody said follow me.
யாருமே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை.
This is what God's word says do it.
தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்கிறது செய்யுங்கள் என்று தான்
சொன்னார்கள். But Jesus didn't say that.
ஆனால் இயேசு அப்படி சொல்லவில்லை.
He said follow me.
என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
I mean it's like jumping into the river and say follow me I'll teach you how to swim.
ஆற்றுக்குள்ளே ஒருவர் குதித்து என்னை பின்பற்றி வா நான் உனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்வது போல.
Not explaining swimming on a blackboard.
ஒரு கரும்பலகையிலே எப்படி நீச்சல் அடிப்பது என்பதை விளக்கி சொல்வதல்ல.
We have an example.
ஆகவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறார்.
Christ.
கிறிஸ்து தான்
நமக்கு மாதிரி. He gave himself for us let's do the same to others.
அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார் நாமும் மற்றவர்களுக்கு அப்படி செய்வோம்.
Then he speaks about all the impurity and immorality there is in the world.
அதற்கு பிறகு அசுத்தமும் வேசித்தனமும் இந்த உலகத்தில் காணப்படுகிற காரியங்களை சொல்கிறார்.
And not only you should have no part in it you shouldn't even talk about it.
அதிலே உங்களுக்கு பங்கு மட்டுமல்ல அதிலே உங்களுக்கு அதை 3 வசனத்தில் பார்க்கிறோம் அதனுடைய பேர் முதலாய் சொல்லப்படவும் கூடாது.
And notice immorality and impurity are joined up with greed.
இங்கே பார்த்தீர்களா வேசித்தனமும் அசுத்தமும் பொருள் ஆசையோடு கூட சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டது.
In the world, people may think immorality and impurity are bad.
உலகத்தார் வேண்டுமானால் அவர்கள் வேசித்தனமும் அசுத்தமும் கெட்டது என்று எண்ணலாம்.
But nobody thinks of putting greed in the same category as that.
ஆனால் பொருளாசை அதோ அதே நிலையில வைப்பதில்லை.
No.
இல்லை.
But greed is just as bad.
ஆனால் பொருளாசியும் அந்த அளவுக்கு மோசமானதுதான்.
That means wanting more and more and more beyond what your needs are.
உங்களுடைய தேவைக்கும் அதிகமாக எனக்கு தேவை வேண்டும் வேண்டும் என்று சொல்வது போல.
No, God has given you enough. Be satisfied.
தேவன் உங்களுக்கு போதுமானதை கொடுத்திருந்தால் அதில் திருப்தி உள்ளவர்களாக இருங்கள்.
And don't let greed even be named among you.
உங்கள் மத்தியிலே பொருளாசி என்கிற பெயர் முதலாய் சொல்லப்படக்கூடாது.
There must be no filthiness, no silly talk.
வம்பும் இருக்கக்கூடாது, புத்தியனமான பேச்சும் இருக்கக்கூடாது.
No coarse jesting.
பரியாசமும் தகாதவைகளாய் இருக்கக்கூடாது.
ஹியூமர் அண்ட் ஜோக்ஸ் ஆர் குட் அமங் கிறிஸ்டியன்ஸ்.
நகைச்சுவை உணர்வு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம்
உண்டுதான். ஹியூமர் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட் டு ரிலீவ் தி டென்ஷன் இன் அன் அட்மாஸ்பியர்.
ஒரு அழுத்தமுள்ள ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நகைச்சுவை உணர்வு நல்லதுதான்.
கோர்ஸ் ஜோக்கிங்.
ஆனால் பரியாசமான நகைச்சுவை
இஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் அதர்ஸ்.
மற்றவர்களை கிண்டல் செய்வது,
ஹர்ட்டிங் அதர்ஸ்,
மற்றவர்களை புண்படுத்த முடியாத பேசுவது,
ஜோக்ஸ்
அல்லது அசுத்தமான ஜோக் அடிப்பது,
தட் ஷட் நாட் பீ தேர் அட் ஆல்.
அது அங்கே இருக்கவே கூடாது.
பட் கிளீன் ஜோக்ஸ்.
ஆனால் சுத்தமான நகைச்சுவை உணர்வு கொண்ட ஜோக்குகள்.
யுவர் செல்ஃப் இஃப் யூ லைக்.
உங்களுக்கு வேண்டுமானால் உங்களை குறித்தே நீங்கள் நக்கலாய்.
டோன்ட் மேக் another person small.
ஆனால் இன்னொருவனை சிறியதாய் உணர வைக்க வேண்டாம்.
A humorous situation that doesn't relate to anybody in particular.
அல்லது குறிப்பாக யாரையும் சம்பந்தப்படுத்தாத நகைச்சுவை உணர்வோடு கூடிய ஜோக்குகள்.
Get rid of dirty jokes and jokes that hurt others.
மற்றவர்களை புண்படுத்த கூடியதான அசுத்தமான நகைச்சுவை உணர்வு கொடுக்கக்கூடிய ஜோக்குகளை அடிக்க வேண்டாம்.
For a second time,
இரண்டாவதாக,
in verse 5,
ஐந்தாம் வசனம்,
immorality, impurity and covetousness are put together again.
மீண்டுமாய் விபச்சாரம், அசுத்தம், பொருளாசையானது மீண்டுமாய் ஒன்றாய் சேர்க்கப்பட்டிருக்கிறது.
In the world, nobody puts covetousness in the same category as immorality.
இந்த உலகத்தில் யாருமே பொருளாசையை அசுத்தத்தோடு வேசித்தனத்தோடு கூட சேர்ந்து வைப்பதில்லை.
A man who commits adultery can be arrested.
ஒரு விபச்சாரம் செய்கிற மனிதன் அவன் கைது செய்யப்படலாம்.
You can't arrest a man who is covetous.
ஆனால் பொருளாசியுள்ள மனிதனை யாரும் கைது செய்ய மாட்டார்கள்.
This is not stealing.
இது திருடுவதல்ல.
It's just desiring what somebody else has.
வேறு ஒருவனுக்கு இருக்கக்கூடிய பொருளை உள்ளத்திலே இச்சிப்பது.
And he says a covetous man is actually an idolater.
பொருளாசைக்காரன் உண்மையிலே சொல்லப்போனால் அவன் ஒரு விக்கிரகாராதனைக்காரன்.
Worshipping some material thing.
ஒரு பூமிக்குரிய பொருளை அவன் வணங்குகிறான்.
And look what it says in verse 5.
ஐந்தாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
You can be absolutely certain of one thing.
ஒன்றை குறித்து நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பியிருக்கலாம்.
An immoral man has no inheritance in the kingdom of God.
ஒரு அசுத்தன் அல்லது விபசாரக்காரனுக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கில்லை.
You agree there?
ஒத்துக்கொள்கிறீர்களா?
Sure.
கண்டிப்பாய்.
An impure person has no inheritance in God's kingdom.
அசுத்தனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரம் இல்லை.
You agree there?
இதை ஒத்துக்கொள்கிறீர்களா?
Yes.
ஆம்.
Now here's the third one.
இங்கே மூன்றாவது காரியம்.
A covetous man has no inheritance in the kingdom of Christ.
பொருளாசைக்காரனுக்கு தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் இல்லை.
Do you agree there?
இங்கே ஒத்துக்கொள்கிறீர்களா?
This is where a lot of Christians say, you mean a covetous man is also not going to inherit God's kingdom?
பொருளாசைக்காரன் கூட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள மாட்டானா என்று அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள்.
Believe what God's word says.
தேவனுடைய வார்த்தை சொல்வதை நம்புகிறீர்களா?
God, all that God has done for us in chapters 1 to 3, this is how we should live.
ஒன்று இரண்டு மூன்று அதிகாரங்களிலே தேவன் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாம் உண்மை என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும்.
Godliness with contentment is great gain.
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Covetousness is the opposite of contentment.
பொருளாசி என்பது போதும் என்கிற மனதிற்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறது.
I'm always unhappy with what I have.
எனக்கு இருக்கக்கூடிய காரியங்களில் எப்பொழுதுமே சந்தோஷம் இல்லை.
I want more and more and more.
எனக்கு இன்னும் அதிகம் வேண்டும், அதிகம் வேண்டும், அதிகம் வேண்டும்.
I'm dreaming about it at night and can't sleep when I don't get it.
இரவும் பகலும் நான் இதை குறித்தே கனவு கண்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்காத பட்சத்தில் தூக்கம் வருவதில்லை.
Here is where God is trying to speak to us.
இங்கே நம்மிடத்தில் தேவன் பேச
முற்படுகிறார். Let no one deceive you with empty words.
வெறுமையான வீண் வார்த்தைகளினால் யாரும் உங்களை மோசம் போக்க வேண்டாம்.
No one tell you, oh, you have accepted Christ, so even if you are like this, it's okay.
நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய், நீ இப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம்.
This is the deception going on in the world today.
இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஏமாற்று வேலை இது.
Dear friend, live in the fear of God.
அருமையான சகோதரனே, நண்பனே, தேவ பயத்திலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.
False preaching in the world today.
இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ பொய் பிரசங்கம் காணப்பட்டுக்
கொண்டிருக்கிறது. Which is leading a lot of people into sin.
இது அநேக ஜனங்களை பாவத்துக்குள்ளாய் வழிநடத்துகிறது.
No immoral or impure person will ever get into God's kingdom.
எந்த ஒரு விபசாரக்காரனாவது அசுத்தனாவது
தேவனுடைய
பொருளாசைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை.
So he says the wrath of God comes upon such people.
ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் மீது தேவ கோபாக்கனை வரும் என்று
வேதம் சொல்கிறது. Don't be partakers with them.
அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள்.
Again the word formerly.
மீண்டும் பாருங்கள், முற்காலத்தில்.
Formerly you were darkness.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள்.
But now you are light in the Lord.
இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள்.
Walk as children of the light.
நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள்.
Goodness, righteousness and truth come forth from your life.
உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நற்குணமும் நீதியும் உண்மையும் விளங்கும்.
Always try to learn what is pleasing to the Lord.
எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள்.
In verse 11.
11 வசனம்.
You must have nothing to do with the unfruitful deeds of darkness.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட வேண்டாம்.
But expose them.
அவைகளை வெளியரங்கமாக்குங்கள்.
Expose them doesn't mean go on preaching that so and so is committing this sin, so and so is committing that sin.
இன்னார் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவர் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வது அல்ல.
No, that's not our calling.
அது நம்முடைய அழைப்பே அல்ல.
Expose means be such a light that people will see their own sin.
வெளியரங்கமாக்குவது என்றால் என்ன பொருள் என்றால், நீங்கள் அந்த அளவுக்கு வெளிச்சமாய் பிரகாசிப்பது நிமித்தமாய் ஜனங்கள் அது பாவம் என்று அறிந்து கொள்வார்கள்.
It's not exposing somebody's sin to another person.
வேறொருவனுடைய பாவத்தை இன்னொருவனுக்கு சொல்லுவதல்ல.
I mean, if you're a good doctor,
நீங்கள் ஒரு நல்ல மருத்துவராக இருந்தால்,
what is he use telling this person's disease to this person?
இவனுடைய வியாதியை இன்னொருவனுக்கு சொல்வது என்ன பிரயோஜனம்?
Expose it to him.
அவனுக்கு வெளிப்படுத்துங்கள்.
My dear friend,
என் அருமையான நண்பனே,
this is your sickness.
இதுதானுடைய வியாதி.
Now, we don't say it like that.
நாம் இப்படி சொல்லுவதில்லை.
But our life must be such a light that person sees his sin.
அந்த மனிதன் அதை பாவமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையாளர் பிரகாசிக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம்.
Wherever we go,
எங்கெல்லாம் நாம் செல்லுகிறோம்,
you know, we went with a bright light in our hand.
நம்முடைய கரங்களிலே பிரகாசிக்கக்கூடிய விளக்குகளை வைத்துக் கொண்டு
போறோம். Wherever we go, we expose all the dirty things and the snakes and scorpions and all that.
எங்கெல்லாம் நாம் அந்த விளக்கை எடுத்து செல்கிறோம், அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்கள், தேள், பாம்பு, இவைகளெல்லாம் வெளிப்படுத்தலாம்.
We expose them.
நாம் அதை வெளியரங்கமாக்குகிறவர்களாக
இருக்கும். So in the same way our life must be such a light.
இதே போல நம்முடைய வாழ்க்கையும் அவ்வளவு பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். ஒன்றை வாய் திறந்து சொல்ல
தேவை. The light will expose it.
அந்த வெளிச்சமே அதை வெளியரங்கமாக்கும்.
For example, if you behave in a very kind way always.
நீங்கள் எப்பொழுதுமே மிகுந்த இரக்கமுள்ளவர்களாய் நடந்து கொண்டால்,
all the unkind people will see their unkindness immediately. It will be exposed.
உடனடியாக இரக்கமற்றவர்கள் எல்லாரும் தங்கள் இரக்கமற்ற தன்மையை உணர்ந்து கொள்வார்கள். அது வெளியரங்கமாகிறது.
Think if you are a great man of God, you always behave very humbly.
நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்து எப்பொழுதுமே நீங்கள் தாழ்மையாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக்
கொள்ளும். Other proud people will get exposed.
மற்ற பெருமையாக இருக்கிறவர்கள் எல்லாரும் வெளிரங்கமாக்கப்படுவார்கள்.
So that's meaning of expose them.
ஆகவே இதை வெளிரங்கமாக்குவது என்பதனுடைய பொருள் இதுதான்.
And he says be careful how you live in these days, verse 15.
15 வசனத்திலே இந்த காலங்களிலே நீங்கள் கவனமாய் நடக்க வேண்டும்.
Time is short.
நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது.
Make the most of your 24 hours, verse 16.
ஆகவே 16 வசனத்திலே 24 மணி நேரங்களை நீங்க பிரயோஜனப்படுத்திக்
கொள்ளுங்கள்.
நேரத்தை வீணடிக்க வேண்டாம். காலம் கொஞ்சமாக
இருக்கிறது.
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Don't be foolish, verse 17.
16 வசனத்திலே மதியற்றவர்களாக இருக்க வேண்டாம்.
Understand what the will of the Lord is.
கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள்.
Understand what God's will is. That I believe it's possible to know God's will.
கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வது சாத்தியமாகும்.
Then it says a wonderful verse, don't get drunk with wine but be filled with the Holy Spirit.
மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
If somebody gets drunk with wine, we'll say he's disobeying God's word.
ஒருவன் மதுவான வெறி கொண்டால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று நாம் சொல்லுவோம்.
Say which verse?
எந்த வசனம்?
Ephesians 5:18.
எபேசியர் 5:18.
If someone is not filled with the Spirit,
ஒருவன் ஆவியினாலே நிரப்பப்படாவிட்டால்,
you tell him he is disobeying God's word.
அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்கிறோம்.
Which verse? Ephesians 5:18.
எந்த வசனம்? எபேசியர் 5:18.
We don't see it like that.
ஆனா நாம் இப்படி பார்ப்பதில்லை.
We think the first part is a commandment, don't get drunk with wine.
மதுபான வெறி கொள்ளாமல் என்றால் அது ஒரு கட்டளை என்று நாம் எண்ணுகிறோம்.
And the second part is a suggestion, if you feel like it.
ஆனால் இரண்டாம் பகுதியை அது ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொள்கிறோம்.
It's not like that.
அப்படி அல்ல.
It's a command.
அதுவும் ஒரு கட்டளை.
Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாய்.
Filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து.
That means I must be continuously full of the Holy Spirit.
அவருடைய பொருள் என்னவென்றால் நான் தொடர்ந்து ஆவியானவர் நிரப்பப்பட்டவனாய் இருக்க
வேண்டும். Holy Spirit must give me self control, love, joy, peace, everything.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இச்சை அடக்கத்தையும் அன்பு சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும்.
God will do it for you if you keep your conscience clear.
உங்களுடைய மனசாட்சி சுத்தமாய் காத்துக் கொண்டால் உங்களை செய்வார். உங்களை தாழ்த்தி விடலானால்
do it for you.
அவர் உங்களுக்காக செய்வார்.
And when you're filled with the Spirit, your mouth will be full of thanksgiving and praise.
நீங்கள் ஆவியினாலே நிறைந்திருக்கும் பொழுது உங்கள் வாயிலே துதியும் நன்றியும் நிறைந்து காணப்படும்.
And then it goes on to speak about family relationships.
அதற்கு பிறகு குடும்ப உறவுகளை குறித்து பேசுகிறார்.
Actually, beginning in Ephesians 5, verse 21,
உண்மையாலுமே சொல்லப்போனால் எபேசியர் 5 அதிகாரம் 21
all the way up to chapter 6, verse 9.
6 அதிகாரம் 9 வசனம் வரைக்கும் அது செல்கிறது.
The first word here is,
இங்கே சொல்லப்பட்ட முதல் வார்த்தை,
in the family,
குடும்பத்திலே,
be subject to one another,
ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்,
in the fear of Christ,
தெய்வ பயத்திலே.
Does everyone have to be subject to each other?
எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமா?
See, many people quote Ephesians 5:22.
அநேகர் எபேசியர் 5:22 மேற்கோள் காட்டுகிறார்கள்.
Favorite verse for many husbands.
அநேக கணவன்மார்களுக்கு இது மிகவும் பிடித்தமான வசனம்.
They show it to their wives.
மனைவிமார்களுக்கு காண்பிப்பார்கள்.
See what it says? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்.
மனைவிக்கு வேதம் வசனம் தெரிந்திருந்தால்
she will say, dear husband, please read the previous verse.
அருமையான கணவனே அதற்கு முந்தின வசனத்தை வாசிங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள்.
Where it says, be subject to one another.
அங்கே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது.
So it is after saying that that it says wives must be subject to one
another. அதை சொன்னதற்கு பிறகுதான் மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது.
Should the husband be subject to the wife?
ஆகவே இப்பொழுது கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமா?
Sure.
கண்டிப்பாக.
What do I mean by that?
நான் எதை பொருள்படுத்தி சொல்கிறேன்?
It doesn't mean he has to obey her.
அவளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பொருள் அல்ல.
He is the head of the wife, verse 23.
23 ஆம் வசனத்திலே புருஷன் தான் கணவன் மனைவிக்கு தலை.
You know, God has drawn a circle around the wife.
மனைவியை சுற்றிலும் ஒரு வட்டத்தை தேவன் வரைந்திருக்கிறார்.
God has drawn a circle around the husband.
கணவனை சுற்றிலும் தேவன் ஒரு வட்டத்தை வரைந்திருக்கிறார்.
You should not go into your wife's circle.
உங்கள் மனைவியினுடைய வட்டத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க கூடாது.
The husband must give the wife a certain amount of freedom.
அவருடைய பொருள் என்னவென்றால் ஓரளவுக்கு மனைவிக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும்.
Not be like a dictator that she has no freedom.
அவளுக்கு சுதந்திரமே இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு சர்வாதிகாரியை போல
இருக்கக்கூடாது.
உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட அவளை சுற்றி ஒரு சிறு வட்டம் இருக்கிறது.
How can I as a father be subject to my children?
ஒரு தகப்பனா இருக்கிற நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க
முடியும்? Ephesians 5:21.
எபேசியர் 5:21க்கு எப்படி நான்
கீழ்ப்படிவது?
ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
Supposing my children misbehave when some guests are in the house.
என்னுடைய வீட்டில் விருந்தினர்கள் வரும்பொழுது என்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் தவறாய் நடந்து கொள்கிறார்கள்.
I should not punish them in the presence of the guests.
நான் விருந்தினர்களுக்கு முன்னிலையிலே என்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க கூடாது.
Because that's a double punishment.
என்றால் அது இரட்டத்தனியான ஒரு தண்டனை.
First the punishment and second the humiliation before others.
முதலாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை, இரண்டாவது மற்றவர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்படுவதற்கான காரியம்.
Why should I care about that?
நான் அதை குறித்து என் கவலைப்பட வேண்டும் என்று
சொல்லலாம். Because there's a circle around your child.
ஏனென்றால் உங்களுடைய குழந்தையை சுற்றிலும் ஒரு வட்டம் இருக்கிறது.
A circle of his own dignity.
அவருடைய கண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு
வட்டம்.
ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய,
he has to be punished, that's correct, because he did something wrong.
அவன் தவறு செய்தபடினாலே தண்டிக்கப்பட வேண்டியிருக்கிறது, அது சரிதான்.
Rob him of his dignity.
ஆனால் அவருடைய கண்ணியத்தை நீங்கள் திருட வேண்டாம்.
After the guests have gone,
விருந்தினர்கள் போன உடனே,
take him to a room alone.
தனியாக ஒரு அறைக்கு கூட்டி செல்லுங்கள்.
Punish him there.
அங்கே அவனை தண்டியுங்கள்.
There you have respected his dignity.
அப்படி செய்யும் பொழுது நீங்கள் அவருடைய கண்ணியத்துக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறீர்கள்.
To him according to verse 21.
எபே 21 வசனத்திலே சொல்லப்பட்டது போல ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள்.
If you and your wife are considering something and she doesn't feel free to do it,
நீங்களும் உங்கள் மனைவியும் ஒரு காரியத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், அதை அப்படி செய்யக்கூடாது என்று மனைவி உணர்ந்தால்,
give her freedom, don't force her to do it.
அவளை அதை செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த வேண்டாம், விடுதலை கொடுத்து விடுங்கள்.
Being subject to her.
இதுதான் அவளுக்கு கீழ்ப்படிந்திருப்பது என்பதன் அர்த்தம்.
So this is a very important thing in human, in family relationships.
குடும்ப உறவுகளிலே இது முக்கியமான காரியமா இருக்கிறது.
You must begin with Ephesians 5:21.
முதலாவதாக நீங்கள் எபேசியர் 5:21 லே
ஆரம்பிக்க வேண்டும். Before you go to all the other verses.
மற்ற எல்லா வசனங்களுக்கும் செல்வதற்கு முன்பதாக.
Even in a church.
ஒரு சபையிலேயும் கூட.
I must be subject to the younger brother.
நான் இளைய சகோதரனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
It says all of you be subject, humble yourself before each other in 1 Peter 5.
ஒன்று பேதுரு 5 அதிகாரத்திலே நீங்கள் எல்லாரும் உங்களை தாழ்மையாய் தாழ்மைப்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம்.
I can't insult that brother.
நான் அந்த சகோதரனை நிந்திக்க முடியாது.
He's got a circle of dignity around him.
ஏனெனில் அந்த சகோதரனை சுற்றிலும் கண்ணியம் என்கிறான ஒரு வட்டம் இருக்கிறது.
I can't speak rudely to him.
நான் காரசாரமாய் அவனிடத்தில் பேச முடியாது.
He's a child of God.
ஏனெனில் அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான்.
He's the apple of God's eye.
தேவனுடைய கண்ணின் மணியாய் இருக்கிறான்.
I have to respect that.
நான் அதை மதிப்பு கொடுக்க வேண்டும்.
Christian leaders, they don't do that.
அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் இப்படி செய்வதில்லை.
They speak rudely to younger people.
அவர்கள் இளைய மனிதர்களை பார்க்கும்பொழுது, சகோதரர்களை பார்க்கும்பொழுது காரசாரமாய்
பேசுகிறார்கள். Whenever I hear that,
எப்பொழுதெல்லாம் நான் இதை கேட்கிறேனோ,
I don't feel sorry for that young brother who's getting a shouting.
அங்கே திட்டு வாங்கக்கூடிய அந்த இளைய சகோதரனை குறித்து வருத்தப்படுவதில்லை.
I feel sorry for this leader who doesn't know God.
தேவனை அறியாத அந்த தலைவனுக்காக நான் பரிதாபப்படுகிறேன்.
A lot of Christian leaders don't know God.
அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் தேவனை அறியாதிருக்கிறார்கள்.
They don't respect other believers.
ஆகவே தான் மற்ற விசுவாசிகளை, சக விசுவாசிகளுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை.
We must respect people in other denominations who feel they should serve God that way.
மற்ற சபை பிரிவில் இருக்கிறவர்களை நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் அப்படித்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Don't work with them.
அவரோடு கூட ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டாம்.
Don't go around naming them and speaking evil of them.
ஆனால் எங்கு சென்றாலும் அவர்களை பெயரை சொல்லிவிட்டு அவர்களுடைய தீமையாய் பேச
வேண்டாம்.
சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன்.
But in husband wife relationship,
கணவன் மனைவி உறவிலே,
love is the great thing.
அன்புதான் பெரிய காரியம்.
What should a wife do?
என்ன செய்ய வேண்டும்?
Be subject to his wife, to her husband as the church is to Christ.
எப்படி சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதோ அதுபோல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
And what should the husband do?
கணவன் என்ன செய்ய வேண்டும்?
Love his wife as Christ loved the church.
கிறிஸ்து சபையிலே அன்பு கொள்வது போல மனைவியிலே அன்பு கொள்ள வேண்டும்.
What does head mean?
தலை என்றால் என்ன பொருள்?
Head is not only giving orders to the parts of the body.
தலை என்பது சரீரத்திலுள்ள மற்ற அவயங்களுக்கு கட்டளை கொடுப்பது மட்டுமல்ல.
Head is very sensitive if some part of the body is getting hurt.
சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதிக்கு காயம் ஏற்பட்டால் உடனடியாக அந்த தலை உணர்கிறது.
If a mosquito sits on my hand.
என்னுடைய கையில் ஒரு கொசு உட்கார்ந்தால்
Head immediately feels it.
உடனடியாக தலை அதை உணர்கிறது.
Tells the other hand to knock off that mosquito.
அந்த கொசுவை அடிக்க சொல்லி இன்னொரு கரத்திற்கு கட்டளை கொடுக்கிறது.
So to be the head of the wife means you're sensitive to your wife getting hurt somewhere.
ஆகவே மனைவிக்கு தலையா இருப்பது என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், மனைவி எங்காவது காயப்படுகிறாளா என்பதை குறித்து உணர்வுகளா இருப்பது.
Some people think only of how they are to rule over there.
சிலர் எப்படி எண்ணுகிறார் என்று சொன்னால், நான் எப்படி ஆளுகை செய்வது என்று மட்டுமே
எண்ணுகிறார். Husband and wife are to be partners.
கணவனும் மனைவியும் பங்காளிகளாக.
Then it speaks about children and parents.
பிறகு பிள்ளைகளையும் பெற்றோரையும் பற்றி சொல்லுகிறது.
Children must be taught to honor their parents.
பிள்ளைகள் பெற்றோருக்கு கணம் செலுத்தப்படும்படியாக கற்றுக் கொடுக்கப்பட
வேண்டும்.
தகப்பன்மார்கள்
must not irritate their children.
சிறு பிள்ளைகளை எரிச்சல் ஊட்டக்கூடாது.
It's the responsibility of the father to bring up that child in the instruction and discipline of the Lord.
கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு தகப்பனை சார்ந்ததாகும்.
Teach him God's word.
தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
And discipline him also.
அதே சமயத்தில் அவனை சிற்றை செய்ய வேண்டும்.
And then the last relationship in the home is masters and servants.
வீட்டில் இருக்கக்கூடியதான கடைசி உறவு என்னவென்றால் வேலைக்காரர்கள் எஜமான்கள்.
In those days, slaves.
அந்த நாட்களிலே அடிமைகளாக இருந்தார்கள்.
But many of us also have servants in our homes.
நம்மிலே அநேகருக்கு நம்முடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் உண்டு.
They come for a short while to work.
சில சமயத்திலே குறுகிய நேரத்துக்கு மட்டும் வந்து வேலை செய்துவிட்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நன்றாக நடத்துங்கள்.
It says in verse 9, don't threaten them.
9 வசனத்திலே அவர்களை நீங்கள் பயமுறுத்த வேண்டாம்.
They are master.
நீங்கள் தான் அவருடைய எஜமான்.
But remember, you got a master in heaven too.
அதே சமயத்தில் உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் உண்டு என்று அறியுங்கள்.
Him to be good to you, you be good to your servant.
அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய எஜமான் உங்களுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் வேலைக்காரருக்கு நல்லவராக இருங்கள்.
If you are a servant,
நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருந்தால்,
working in a school or hospital or government office or anywhere,
பள்ளியிலோ மருத்துவமனையிலோ அல்லது அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரராக இருந்தால்,
obey your masters.
உங்களுடைய மேலதிகாரிக்கு கீழ்ப்படியுங்கள்.
All of you who are working in jobs, you are servants.
நீங்கள் வேலை செய்கிற எல்லாருமே நீங்கள் வேலைக்காரர்கள் தான், பணியாளர்கள்.
And you must obey your bosses.
உங்களுடைய எஜமானனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி?
As if you are obeying Christ, verse 5.
5 வசனத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
You men,
புருஷர்களே,
just like you want your wives to be subject to you as the husband as unto Christ,
நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே,
in the same way,
அதே விதமாக
you must be obey your bosses as unto Christ.
நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் மேலதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும்.
What a word.
என்ன வார்த்தை பாருங்கள்.
And he says, whatever we do, do it as unto the Lord, doing the will of God from the heart.
நாம் என்ன செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும், தேவ சித்தத்தின்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்ய
வேண்டும். Not just when they are looking at you.
உங்களை பார்க்கும் பொழுது மட்டுமல்ல.
And then finally,
கடைசியாக,
he says, put on the armor of God and fight against the devil.
நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து
நிற்க. The devil has been defeated on the cross.
பிசாசு கல்வாரியிலே தோற்கடிக்கப்பட்டார்.
Stand on that victory.
அந்த ஜெயத்தில் நில்லுங்கள்.
And you can overcome everything and finally stand.
நீங்கள் அவனை முற்றிலுமாய் ஜெயம் கொண்டு கடைசியாக நீங்கள் நிற்க முடியும்.
It's a stand, verse 11.
11 வசனத்திலே பார்க்கிறோம், அது நீங்கள் நிற்கக்கூடியதான ஒரு
and having
நிலை.
Overcome everything, verse 13, you'll be able to stand finally.
நீங்கள் தீங்கு நாளிலே கடைசியாக அவனை எதிர்த்து நீங்கள் நிற்கிறவர்களாய்
மாறுவீர்கள். Again, verse 14, stand firmly.
14 வசனத்திலே மீண்டுமாய் பார்க்கிறோம், உறுதியாக நில்லுங்கள்.
The emphasis here is don't collapse.
இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நீங்கள் அப்படியே அழிந்து போய்விட
வேண்டாம். Stand up to the devil.
நீங்கள் பிசாசை பார்த்து எதிர்த்து நில்லுங்கள்.
On the cross.
நீ கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய்.
I bind your activities in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய கிரியைகளை கட்டுகிறேன்.
I do it right now.
இப்பொழுதே நான் அதை செய்கிறேன்.
You were defeated on the cross.
நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய்.
Take your hands off that person whom you are troubling.
இப்பொழுது நீ தொந்தரவு செய்கிற அந்த நபரிலிருந்து உன்னுடைய கையில் எடுத்து விடு பிசாசை.
Pray for others like that.
இப்படி நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்.
Resist him ourselves.
நாமாக அவனை எதிர்க்க முடியும்.
But we must have truth in our life, verse 14.
ஆனால் அதே சமயத்திலே 14 வசனத்திலே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும்.
We must have God's word in our hand, verse 17.
17 வசனத்திலே சொன்னப்பட்டது போல நம்முடைய கரத்திலே தேவனுடைய வார்த்தை ஆகிய பட்டயம் இருக்க வேண்டும்.
We must have faith, verse 16.
16 வசனத்திலே நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும்.
With which we knock off all the attacks of Satan.
சாத்தான் ஏகிற எல்லா அம்புகளையும் இந்த விசுவாசத்தினால தடுத்து நிறுத்த முடியும்.
Faith that you were defeated, Satan.
பிசாசனை தோற்கடிக்கப்பட்டான் விசுவாசம்.
Flings of missile at you, your shield of faith overcomes it.
அவன் உங்கள் மீது எரியக்கூடியதன எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் நீங்கள் உங்கள் விசுவாசம் கேடயத்தினாலே நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும்.
Finally, prayer.
கடைசியாக ஜெபம்.
Verse 18.
18 வசனம்.
Praying, depending on God all the time.
எல்லா நேரத்திலையும் தேவனையே சார்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம்.
And he says, pray for me.
எனக்காகவும் ஜெபிங்கள் என்று கேட்கிறார்.
Because Paul was so dependent on people praying for him.
பவுல் ஆனவர் அநேக மக்கள் தனக்காக ஜபிக்கக்கூடிய ஜபத்தை
சார்ந்திருக்கிறார்கள்.
பெரிய ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறார், யாருமே அவருக்காக ஜபிக்க தேவையில்லை. அவர் என்ன சொல்கிறார்
என்று
எனக்காக ஜெபியுங்கள்.
That when I open my mouth, I can preach with boldness. Verse 19.
பத்தொன்பதாம் வசனத்தில் தைரியமாய் நான் பேசத்தக்கதாக எனக்காக ஜெபியுங்கள்.
Now we would think if there's anybody in the world who doesn't need me to pray for boldness, it's Paul. He's a bold man.
இந்த உலகத்திலே தைரியமாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெபமே தேவையில்லை என்று சொல்கிறவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் பவுல் என்று நாம் எண்ணலாம்.
But Paul doesn't think so.
ஆனால் பவுல் அப்படி எண்ணுவதில்லை.
He says, I can be bold if you pray for me.
நீங்கள் எனக்காக ஜெபித்தால் நான் தைரியமாய் பேசுவேன் என்று
சொல்கிறார். You know, I've seen this many times when I preach.
நான் பிரசங்கிக்கும் பொழுது பல நேரங்களில் இப்படி
பார்த்திருக்கிறேன். There is a real difference when people pray for you.
ஜனங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது.
Ability and boldness.
பேசக்கூடிய திறமையும் தைரியமும் வருகிறது, அபிஷேகம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது.
Right now in this ministry I believe there are people praying for me, that's why I can minister.
இப்பொழுது இந்த ஊழியத்தில் எனக்காக பலர் ஜெபிக்கிறபடினாலே நான் விடுதலையாக ஊழியம் செய்ய
முடிகிறது.
இது மிகப்பெரிய ஒரு வல்லமை.
Finally,
கடைசியாக,
grace be with all those who love our Lord Jesus with an incorruptible love. Verse 24.
24ஆம் வசனத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கொள்கிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக.
Let's have that incorruptible love for the Lord.
ஆகவே நாம் அழியாத அன்பை நம்முடைய தேவனிடத்திலே கொண்டிருப்போம்.
And his grace will be upon us.
அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்.
God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.